இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நம்ம எண்ணம் தான் பாக்கியத்தை உருவாக்குது, எண்ணம் தான் விதியை எழுதுகிறது. அந்த எண்ணம் தான் நம் பாக்கியத்தை முடிவு செய்கிறது. அப்படின்னா இந்த எண்ணம் நமக்கு முதல்ல எப்படி இருந்தது? நான் அப்படின்னா இந்த உடலும் உடலை சார்ந்த விஷயங்களும் தான் நான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் நம் எண்ணத்தை மாற்றினோம். நான் என்பது ஒரு ஆத்மா, அன்பான, அமைதியான, மகிழ்ச்சியான ஆத்மா அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், இல்ல இதுக்கு முன்னாடி எந்த பிறவியிலும் எனக்கு ஏற்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் முழு காரணம், வேற யாரும் இல்ல, வேற எதுவும் கிடையாது அப்படின்றதுதான். இதுதான் கர்மா பிலாசபி, கர்ம தத்துவம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசணும். இன்னும் நமக்கு நல்லா தெளிவா சொல்ல வந்திருக்காங்க எப்பவும் போல நம்மிடையே பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் இப்ப வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே முழு பொறுப்பும் காரணமும் நான் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியுமா?
இன்றைக்கு எனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் நான் தான். இது தெரிஞ்ச உடனேயே நம்மால் நமக்கு இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களை நாம் மாற்ற முடியும். இதுவரைக்கும் நம்முடைய நம்பிக்கைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மற்றவங்களால தான், சூழ்நிலைகளால தான் அப்படின்னு சொல்றோம். இல்ல என்னுடைய ஸ்டார் சரியில்லை, எனக்கு பேட் லக்கு, என்னுடைய டைம் சரியில்லை, இல்ல கடவுள் இப்படி எல்லாம் விளையாடுறாரு, அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத அனைத்துமே என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு காரணம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். இப்போ நீங்க என்கிட்ட சரியா பேசல அப்படின்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நீங்க என்ன இரிட்டேட் பண்றீங்க, நீங்க சரியா பேச மாட்டேன்றீங்க, அதனால எனக்கு வருத்தம், அதுக்கு காரணம் வந்து நீங்க தான். இவ்வளவு காலம் வரைக்கும் உங்களை தான் நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை மாற்றுவது என்பது என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. எப்போ எனக்கு என்னால் தான் இந்த நிலை அப்படின்ற விழிப்புணர்வு வந்ததோ, அப்போ நான் என்கிட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறேன். நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கி உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். இப்போ எனக்கு அது உங்ககிட்ட இருந்து திரும்பி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட இருந்து எனக்கு அன்பு கிடைக்கல, உங்ககிட்ட இருந்து எனக்கு மரியாதை கிடைக்கல, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அதிகமான அன்பை, அதிகமான மரியாதையை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்.
என்கிட்ட இருந்து என்ன வெளியே போகுதோ அதேதான் திரும்பி என்கிட்டயும் வருது அப்படின்னு ஒரு விதியே இருக்குது இல்லையா?
அதுதான் நம்ம கர்ம தத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு காலகட்டத்துல மற்றவர்களின் பொருட்டு நாம் உருவாக்கின எண்ணம், உணர்வுகள், அது போய் அவங்க கிட்ட பதிவாயிடுது. பிற்காலத்துல ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாம எதிரில வரும்பொழுது அந்த எண்ணம் அவர்களுடைய மனதிலிருந்து மேல வருது, அது வெளிப்படுகிறது. ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு உணர்வுகள் உங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பிடிக்கல அப்படின்றத விட எது எனக்கு வேண்டுமோ அப்படிப்பட்ட எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் இப்ப உருவாக்கி உங்ககிட்ட அனுப்புவேன். அந்த உணர்வுகள் உங்களை அடைஞ்சு திரும்ப எனக்கு அது கிடைக்கும். ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, பிறரை மாற்றுவதற்கு நாம முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம்.
இப்ப வந்து நான் எரிச்சல் அடைய கூடாது, கோவப்படக்கூடாது, அது ஒண்ணு. சப்போஸ் நான் ரியாக்ஷனே கொடுக்கல, அவங்க வந்தா நான் வந்து அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா நான் அப்படி அவங்களை ஒதுக்குனா கூட அதுவும் என்னுடைய கர்மாவின் கணக்குல சேர்ந்துரும் இல்லையா?
நிச்சயமா சேர்ந்துரும், ஏன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில உறவுகளை வந்து நாம விட்டு விலகவோ இல்ல அவாய்ட் பண்ணவோ முடியாது, அது தேவையில்லை. நாம இப்ப செய்யறது எதுக்காகனா அவர்கிட்ட இருந்து வருகிற அந்த ரெஸ்பான்ஸ மாத்துறதுக்கான முயற்சி. இப்போ பல சகோதர சகோதரிகள் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து சரியா தான் இருக்கேன், நான் சரியா தான் நடந்துக்கிறேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை. ஆனாலும் இப்ப மருமகள் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட மாமியார் வந்து என்கிட்ட குறையே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மருமக வந்து என்கிட்ட மரியாதையா நடந்துக்கிறது இல்லை, நான் எதை செஞ்சாலும் குத்தம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி இடையே கூட இந்த பிரச்சனை இருக்கும், கணவனை வந்து தவறாவே பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல எது செஞ்சாலும் வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனைவியும் கணவனை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்ப என்ன செய்யணும், இந்த மாதிரியான உறவுகள்ல வந்து எப்பொழுதோ நாம் உருவாக்கி கொடுத்த அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் இப்போ நமக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு. இந்த உறவுகளை நான் நிறுத்த முடியாது, இந்த உறவுகளிலிருந்து நான் விலகியோ விட்டு விட்டோ போக முடியாது. சோ வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய உறவுகள் இது. அப்ப என்ன செய்யணும், ஒன்னு அவர்கள் சொல்கிற அந்த குறையையும் அவர்கள் சொல்கிற அந்த விமர்சனங்களையும் நான் எனக்குள்ள ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்வதுனா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க, என்ன ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு வருத்தத்திலேயே இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியற்ற நிலையிலேயே இருக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, அவர்களிடமிருந்து நமக்கு வருகிற அந்த எதிர்மறை உணர்வுகளையும் எண்ணங்களையும் நான் திரும்ப கொடுக்கறது. நீங்க தான் அப்படி உடனே அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்த்து அவர்களை வந்து தவறாக பேசுவது, அவர்களை விமர்சனம் செய்வது. அப்ப என்ன, நான் மீண்டும் எதிர்மறை உணர்வுகளை உருவாக்குறேன், திரும்பவும் கொடுக்கறேன். இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். ஏற்கனவே கொடுத்த அந்த உணர்வுகளால் தான் திரும்ப வருது, நான் மீண்டும் அதை உருவாக்குகிறேன், மீண்டும் உங்ககிட்ட கொடுக்கறேன். அப்ப இந்த உறவு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டே இருக்கும். மூன்றாவதாக, சரி அவர்கள் கிட்டே இருந்து எனக்கு எதிர்மறை உணர்வுகள் வருது, அதை நான் மாற்ற முடியுமா? அவங்க கிட்டே இருந்து வர எதிர்மறை உணர்வை நான் மாற்றணும், அப்போ எல்லாமே சரியாயிடும். அந்த உறவுல வந்து அன்பு இருக்கும், மரியாதை இருக்கும், எதிர்மறை உணர்வு என்பது போயிடும். இப்பொழுது என்னிடம் சக்தி இருந்தது அப்படின்னா அதை நான் செய்ய முடியும். இப்ப அதை மாத்தணும் அப்படின்னா முதல்ல நாம என்ன செய்யணும்னா, நம்மை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவங்க கிட்டேந்து வர ரெஸ்பான்ஸ், அவங்க கிட்டேந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் என்கிற தெளிவு. ரெண்டாவது என்ன செய்யணும்னா, அவர்கள் சொல்கிற விஷயம் வந்து என்னை வருத்தப்பட வைக்கிறது அப்படின்றப்போ நாம வந்து மன்னிச்சுடணும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக கிடையாது, மன்னிக்கிறது வந்து நம்மை நாம் தான் மன்னித்துக் கொள்கிறோம். அவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள், அவங்க எதையோ சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையை நான் பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தையினால் என்னை நான் துக்கப்பட வைத்துக் கொள்கிறேன். இந்த வேதனை வலி அப்படின்றது அவங்க கொடுக்கல, அந்த வார்த்தைகளை நினைச்சு நான் எனக்கு ஏற்படுத்திக்கிறேன். இப்போ நான் மன்னிப்பது அப்படின்னா, இத்தனை காலமா அந்த வார்த்தைகளை நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன், அது தவறு, இப்போ நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா இதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. என்னிடமிருந்து வலியை நீக்குவதற்காக என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்றாங்க, அவர்களுடைய இடத்திலிருந்து அவர்கள் சரியாகத்தான் சொல்றாங்க, அவர்களுடைய கோணத்தில் இதுதான் சரி போல இருக்கிறது அப்படின்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சிலரை பார்த்தாலே வந்து எரிச்சலா வருது, ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து இரிட்டேட் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் கூட ஏதோ ஒரு காலகட்டத்துல உருவாக்கி கொடுத்த உணர்வு தான், அந்த இருவர் சந்திக்கும் போது வெளிப்படுது. அதனுடைய அடிப்படையில ஒருத்தருக்கு ஒருத்தர் இரிட்டேட் ஆறாங்க, கோவப்படுறாங்க. எப்பொழுதுமே எனக்கு முன்னால அவர் வரும்பொழுது நான் எரிச்சல் அடைறேன், இரிட்டேட் ஆகிறேன். இப்ப இதை நான் சரி செய்யணும் அப்படின்னா, காலையில நான் தியானத்துல உட்காரும் பொழுது எது என்னை எரிச்சல் அடைய வைக்கிறது, எதற்காக நான் இரிட்டேட் ஆறேன் அப்படின்றத நாம கொஞ்ச நேரம் நினைச்சு பார்க்கணும். அந்த விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன சொல்லணும்னா, இதை நான் தான் உருவாக்குனேன், இப்போ இதை நான் மாற்ற போகிறேன். ஒரு நிமிஷம் அந்த ஒரு காட்சியை முன்னால கொண்டு வாங்க. அவர்கள் வருகிறார்கள், உடனே நான் ஒரு ஆத்மா, மிகவும் தூய்மையானவன், சக்தி மிகுந்தவன் அப்படின்னு எண்ணத்தை உருவாக்குங்க. அவர்களும் என்னை போலவே ஒரு ஆத்மா, தூய்மையானவர், சக்தி வாய்ந்தவர் அப்படின்ற இன்னொரு எண்ணத்தை உருவாக்குங்கள். அப்போ என்னாகும்னா ஒரு புதிய எண்ணம் என்பது உருவாகும். இதுவரையில் நான் அவர்களின் பொருட்டு வச்சிருந்த பழைய எண்ணங்கள் எல்லாமே கிழப்பிடும். நான் ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறேன், அது செயலாக வெளிவருகிறது. அந்த செயல் ஒரு பதிவாக பதிவாகிறது, அதனுடைய அடிப்படையில் அடுத்த எண்ணம் உருவாகிறது அப்படின்றத நாம பார்த்தோம். இப்ப அந்த புதிய எண்ணங்களின் பொருட்டு மற்ற எண்ணங்கள் உருவாகும். சோ இந்த காட்சியை நான் வந்து தியானத்துல உருவாக்குறேன். இனிமேல் அவர் என் முன்னால் வரும்பொழுது நான் எரிச்சல் அடைய மாட்டேன் அப்படின்னு நம்முடைய மனதுக்கு வந்து கட்டளையை கொடுக்கணும். இதுவரைக்கும் நாம் நம்முடைய மனதிற்கு புரிய வைக்கவில்லை, அந்த கட்டளையை கொடுக்கவில்லை. அதனால இதுவரையிலும் எப்படிப்பட்ட எண்ணங்கள், பழைய எண்ணங்கள் இருந்ததோ அப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாகி கொண்டிருந்தது. இரிட்டேஷன், எரிச்சல் அப்படின்றது ஒரு எதிர்மறை உணர்வு. மறுபடியும் என்கிட்ட இருந்து அந்த எதிர்மறை உணர்வு என்பது உருவாகிறது, மறுபடியும் அவரை போய் அடைகிறது, அடுத்த நாள் பார்க்கும்போது மறுபடியும் அவரிடமிருந்து எனக்கு திரும்ப கிடைக்கிறது. சோ இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ தியானத்துல நாம இது ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறமா அவரை நாம் சந்திக்கிறோம். அவர் எனக்கு முன்னால் வருகிறார்கள். நான் எனக்கு எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி இருக்கு இல்லையா, அதை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். இன்னைக்கிலேந்து நான் ஒரு தூய்மையான ஆத்மா. என்ன மாதிரியா அவரும் தான் ஒரு தூய்மையான ஆத்மா. இதுவரையில் என்கிட்ட இருந்த பழைய எண்ணங்கள் தவறானது அப்படின்றத ஞாபகப்படுத்தி கொண்டு ஒரு புதிய எண்ணத்தை அவரின் பொருட்டு நான் உருவாக்குகிறேன். அதை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்படின்னா என்னன்னா, நான் கோபப்படல, எரிச்சல் படல. அவரை எதை சொன்னாலும் அது அவருடைய கருத்து அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். சோ முதல்ல என்னுடைய எண்ணம் செயலாக வெளிவந்து விட்டது. இந்த செயல் ஒரு இம்ப்ரெஷனா பதிவடைகிறது. இப்போ முதல் முறையாக நான் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். இதுக்கப்புறமா உருவாகிற அனைத்து எண்ணங்களும் இதனுடைய அடிப்படையிலேயே உருவாகும். சோ ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள்னு அவரை நாம பாக்குறோம். இதே மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்களையும் நல்ல உணர்வுகளையும் உருவாக்குறோம். நம்முடைய செயல்கள் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது நம்முடைய பழக்கமாகவே போயிடும். சோ என்கிட்ட இருந்து நல்ல உணர்வுகள் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப அந்த நல்ல உணர்வுகள் அவரை போய் அடையும். ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட இருந்து நமக்கு அந்த நல்ல உணர்வுகள் ஒரு ரெஸ்பான்ஸா கிடைக்க ஆரம்பிச்சு.
இப்போ வந்து நீங்க கர்மாவோட பிலாசபிய பத்தி சொன்னீங்க, எதை நான் விதைக்கிறேனோ அதுதான் எனக்கு திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னு. இதே மாதிரி ஆன்மீக விதிகள் வேற ஏதாவது இருக்கா?
அடிப்படை என்பது வந்து கார்மிக் லா, கர்மத்தினுடைய அந்த விதி தான். இதுக்கு மேல வந்து ஒரு சில ஆன்மீக விதிகள் இருக்கு. முக்கியமான ஒண்ணு என்னன்னா லா ஆஃப் அட்டென்ஷன். எந்த ஒரு விஷயத்தின் மேல நம்முடைய கவனம் செல்லுகிறதோ அதன் பொருட்டு நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சக்திகளும் போய் சேரும், அது வளரும். இப்போ தோட்டம் இருக்கு அப்படின்னா நாம எவ்வளவு கவனம் கொடுக்கறோமோ அப்போ அந்த தோட்டம் என்பது செழிப்பாக வளர்கிறது. ஏதாவது ஒரு எண்ணத்தை நாம உருவாக்குகிறோம், அந்த எண்ணத்துக்கு நாம கவனத்தை கொடுக்கும் பொழுது அந்த எண்ணம் வளர்கிறது. ஆத்ம உணர்வை பத்தி பேசும்போது கூட என்ன சொன்னோம் அப்படின்னா, நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க, அந்த எண்ணத்துக்கே கவனத்தை கொடுங்க. அப்போ மற்ற எண்ணங்கள் எல்லாம் போயிடும், அந்த எண்ணம் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். உறவுகள்ல கூட எந்த உறவுகளுக்கு நாம் கவனம் கொடுக்கிறோமோ அந்த உறவுகள் வளரும். இப்போ கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்க, கணவன் மனைவிகள், பெற்றோர் குழந்தைகள் அப்படின்னா, நீங்க எங்களை கவனிக்கிறதே இல்லை. சோ கவனம் அப்படின்னா எங்கே என்னுடைய கவனம் செல்லுகிறதோ அதன் பொருட்டு என் எண்ணங்களும் என்னுடைய சக்தியும் செல்லும். அதனால் அந்த எண்ணம் வளரும், அந்த உறவும் வளரும். இப்போ கடவுள்கிட்ட நம்முடைய உறவு கூட நம்ம அதற்கு நேரத்தை ஒதுக்கி அவர்கிட்ட பேசும் பொழுது இல்ல தியானம் செய்யும் பொழுது அந்த உறவு என்பது வளர்கிறது. நாம என்ன சொல்றோம்னா, எனக்கு டைம் இல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்முடைய அந்த உறவு என்பது வளர்வதில்லை. அதற்கு மாறாக நாள் முழுவதும் நாம என்ன பண்றோம், இவங்க ஏன் இப்படி பேசினாங்க, அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லி இருக்க கூடாது, இவங்க ஏன் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு எதிர்மறை விஷயங்களுக்கு நம்முடைய கவனம் செல்லும் பொழுது அந்த எண்ணம், அந்த விஷயங்கள் பெரிதாக வளர்ந்துவிடும்.
இதுதான் எனக்கு முக்கியம், நான் நினைச்சு எந்த ஒரு விஷயத்த வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கறேனோ அந்த விஷயத்து மேல என்னுடைய கவனத்தை வச்சு அதுல ஒர்க் அவுட் பண்ணேன்னா நான் எது எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது கண்டிப்பா வந்து நடக்கும்ன்றதுதான் இந்த விதி இல்லையா.
இப்போ எனக்குள்ள வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு, நல்ல எண்ணங்களும் இருக்கு. நல்ல எண்ணங்களின் மீது நாம கவனம் செலுத்தும் போது அது சக்தி வாய்ந்ததாக ஆகும். இப்ப பல விஷயங்கள்ல வந்து நம்முடைய சூழ்நிலைகளாகட்டும் இல்ல மற்றவர்களுடைய செயல்களாகட்டும் அதுல நம்முடைய கவனம் போகும்பொழுது நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒன்னு வந்து அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒருவேளை அது பெரியதாக ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கான பாதிப்பு நமக்கு தான் உண்டாக போகுது. அதனால நாம நம்முடைய கவனத்தை அதுல இருந்து விட்ரா செஞ்சிடணும், அதுல இருந்து விடுவிக்கணும். நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் மேல நம்முடைய கவனம் போகும்பொழுது அது வலிமை வாய்ந்ததா ஆயிக்கொண்டிருக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரச்சனைகளை வந்து யோசிச்சுதானே ஆகணும், அதை சிந்திச்சு செயல்படணும் அப்படின்றதுக்காக நாள் முழுவதும் அந்த பிரச்சனையே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அகெய்ன், நாம யோசிக்கிறது சூழ்நிலைகள் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், இவை நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை. சோ அதன் பொருட்டு நம்முடைய எண்ணங்கள் செல்லும் பொழுது அது என்ன ஆயிடும்னா ஒரு சின்ன கடுகு போல இருக்கிற அந்த பிரச்சனை ரொம்ப பெரிய மலை மாதிரி ஆயிடும். இப்போ நம்முடைய தந்தை பரமாத்மா நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்காருன்னா பெரிய மலைகளா இருக்கிற விஷயங்களை கூட நம்ம கடுகு மாதிரி மாத்திடலாம், அது பஞ்சு போல பறந்து போயிடும்னு சொல்றாரு. எப்போ நம்முடைய கவனத்தை அதுல இருந்து விலக்குறோமோ, சோ ஏதாவது ஒரு பிரச்சனையான சூழ்நிலை இருந்தா நல்லா கவனம் வச்சுக்கோங்க, அதுல இருந்து நம்முடைய கவனத்தை விலக்கிடுங்க. முதல்ல அதை பத்தியே நாம நினைக்க கூடாது, அது தானாகவே போயிடும்.
இப்ப நீங்க சொன்ன விஷயம் கேக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. ஆனா இது ரொம்ப லேசான ஒரு உணர்வை வந்து கொடுக்குதுன்னு நிச்சயமா சொல்லலாம். அதாவது இப்ப நீங்க சொன்னது வந்து லா ஆஃப் அட்டென்ஷன், இப்ப நான் கேட்க போறது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். மனசார நான் ஏதாவது ஒரு விஷயத்த அடையணும், அது எனக்கு வேணும், அது நடக்கணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், அது கண்டிப்பா நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கே.
இது 110% உண்மை. எதையாவது நாம வேணும் அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது அந்த எண்ணம் வந்து மிகவும் வலிமை வாய்ந்ததா இருக்கு. இதை நாம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதை தவிர வேற எந்த எண்ணமுமே ஆப்ஷனே கொடுக்க மாட்டோம். இது எனக்கு வேணும், இப்படித்தான் வேணும் அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது அது செயலாக மாறும் பொழுது அதற்காக நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறிடும், அது செயல் வடிவில் வந்துடும். நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். ஆனா யூஸ்வலா என்ன ஆயிடுதுன்னா நமக்குள்ள வருகிற எண்ணங்கள், நல்ல எண்ணங்களும் இருக்கு எதிர்மறை எண்ணங்களும் இருக்கு. நம்மால் எதிர்மறை எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்துறதும் முடியறதில்லை. நல்ல எண்ணங்கள் வந்து வரும்பொழுது இது எனக்கு வேணும், இது இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதன்படி நடக்கிறது நல்ல விஷயம். ஆனா அதே நேரத்துல நாம எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்குறோம், இது இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுவும் நடந்துருது. இதுல வந்து நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து செயலாக மாறும்பொழுது அது நமக்கு பிரச்சனையாக கூட முடிஞ்சிடலாம். நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதுல உறுதியா இருக்கணும், அதை நாம இறுக்கி பிடிச்சுக்கணும். இது நடந்தே தீரணும், இத்தனை காலகட்டத்துக்குள்ள நடந்தே தீரணும் அப்படின்றதுல வந்து நம்ம உறுதியா இருக்கும்பொழுது அது நிச்சயமாக நடக்கும். ஆனா யூஸ்வலா என்ன ஆகும்னா நாம ஒரு எண்ணத்தை உருவாக்குவோம், அதுக்கு நடுல நடுல நமக்கு வந்து நடக்குமோ நடக்காதோ, நடக்கலைன்னா என்ன செய்யறது, இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை எண்ணங்களும் கூட கூடவே வரும். அப்படி வரும்பொழுது இந்த எண்ணத்தினுடைய சக்தி என்பது குறைந்து விடுகிறது.
இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே அதுல வேற சில விஷயங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது.
நாம எதிர்மறை எண்ணங்களே இல்லாமல் ஒரு எண்ணத்தை வந்து நாம செயலாக்கணும் அப்படின்னா அதுல வந்து மிகவும் கவனமாக இருக்கணும், இது எப்படிப்பட்ட எண்ணம் அப்படின்னு. ஏன்னா இந்த எண்ணமே நமக்கு பிரச்சனையாகவும் முடிஞ்சிடலாம். சோ நம்முடைய எண்ணம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது, நம்முடைய மனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. தியானம் வந்து நமக்கு இதுல வந்து மிக பெருசா உதவி செய்யும். ஏன்னா நமக்கு எது நல்ல எண்ணங்கள் எது சரியான எண்ணங்கள் இல்லை அப்படின்ற தெளிவு இல்லை இல்லையா, அதனால இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா அது நம்முடைய விதியாகவே மாறிடுது. தியானத்துல வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், இதுதான் சரியான எண்ணம், இது எதிர்மறை எண்ணம் அப்படின்ற தெளிவு கிடைக்கும் பொழுது எதிர்மறை எண்ணத்தினுடைய பக்கம் நம்முடைய கவனத்தை விலக்கிட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் உருவாக்கி அதுக்கு நாம கவனம் கொடுக்கும் பொழுது அந்த லா வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும், அது நம்முடைய விதியையே மாற்றி அமைத்துவிடும். இன்னொரு ஒரு விதி இருக்கு, அது என்னன்னா லா ஆஃப் பிலீஃப், அதாவது நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்கிற விதி. இப்ப பல விதமான நம்பிக்கைகள் நம்ம முதல்லயே கூட பார்த்திருக்கோம். நம்முடைய நம்பிக்கைகள் அதனுடைய ஆதாரத்தில் நம்முடைய எண்ணங்கள், எண்ணங்களினுடைய ஆதாரத்தில் உணர்வுகள். உணர்வு பூர்வமாக நாம் எதையாவது நம்பினால் அது அப்படியே நடக்கும். பல விஷயங்களை நாம நம்புறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னால மேடையில பேச முடியாது, என்னால பப்ளிக்ல பேச முடியாது, என்னால இவருக்கு முன்னால இப்படி எல்லாம் சொல்ல முடியாது, இவரோட என்னால இருக்க முடியாது, இப்படிப்பட்ட விஷயங்களை நாம உருவாக்குறோம். அதை நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை என்பது அமைந்து விடுகிறது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து மரம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு நம்பிக்கை. அது என்ன ஆயிடுச்சுன்னா பல காலம் பெண்கள் மரமே ஏறல. சோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். சோ நம்மை கட்டி போடுகிற நம்பிக்கைகளை நாம வளர்த்துக்கொள்ள கூடாது. இதை என்னால செய்ய முடியாது, இப்படி என்னால இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்க கூடாது. ஏன்னா இவைகள் நம்மை வளர விடுவதில்லை. இன்னொரு விதமான நம்பிக்கை வந்து தடை ஏற்படுத்தும் நம்பிக்கைகள். யூஸ்வலா இந்த மாதிரியான தடை ஏற்படுத்தும் நம்பிக்கைகள் மற்றவரின் பொருட்டு நமக்கு உருவாகிறது. இப்ப யாரையாவது ஒருத்தர் பார்க்கும் பொழுது இவங்க இப்படித்தான், இவங்க கோவப்படுறவங்க, இவங்க சரியா பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம் உருவாக்குகிறோம். அதனுடைய அடிப்படையில நம்முடைய மனோபாவம் என்பது இருக்கிறது. அனைவருமே வந்து மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள், மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சக்தி என்பது இல்லை. அந்த மாதிரி சமயத்துல நம்மிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு பிளாக்கிங் பிலீஃப்ஸ், தடை ஏற்படுத்துகிற நம்பிக்கைகள் உருவாகி அவர்களை சென்று அடையும் பொழுது அவர்களுக்கு நம்மிடமிருந்து சக்தி என்பது கொடுக்க முடியாது. மாற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அவர்களால் மாற முடியாது.
எல்லாருக்குமே எல்லா சந்தோஷம் கிடைச்சிடாது, அதனால நடக்கிறத ஏத்துக்கிட்டு நம்ம பொறுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா.
அது கூட ஒரு நம்பிக்கை தானே. சோ அதனுடைய அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்றப்போ அதை மாற்றுவதற்கு நல்ல வலிமையான சக்தி வாய்ந்த நம்பிக்கைகளை உருவாக்க வேண்டும். நான் ஆத்மா, நான் அழிவற்றவன், எனக்கு பிறரிடமிருந்து எதுவுமே தேவையில்லை, நானே அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தவனாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கையினோட அடிப்படையில எண்ணங்கள் உருவாகும். இப்ப நம்ம இந்த விதிகளை எல்லாம் நாம வந்து ரொம்ப கவனம் கொடுத்து பார்த்தாலே புரியும், இன்றைக்கு எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் காரணம். ஏன்னா நாம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில என் எண்ணங்கள் உருவாகி இருக்கு, அந்த எண்ணங்களுடைய அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும்.
இந்த நம்பிக்கை தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எண்ணங்கள் உருவாகிறதுக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த நம்பிக்கையில கவனம் வைக்கிறது ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறேன்.
இது நாள் வரைக்கும் வந்து நம்முடைய நம்பிக்கைகள் வந்து உடல் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தது. சோ நான் ஒரு உடல் அப்படின்றப்போ நான் அழிந்து விடுவேன், அதனால் எனக்கு இந்த வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்குதோ அதை நான் அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு கிடைக்கலன்னா மற்றவர்களிடம் அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். மற்றவர்கள்ட்டேந்து பறிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ என்னதுன்னா கோபம், அட்டாச்மெண்ட், ஆசை, அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் உருவாகுது, எதிர்மறை உணர்வுகள் என்பது உருவாகுது. இது நான் ஒரு உடல் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில்.
சிஸ்டர், இப்ப எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்.
கேளுங்க.
இந்த பிறவிலையும் சரி, இதுக்கு முன்னாடி நான் எடுத்த பிறவிகளிலும் சரி, நான் வந்து நிறைய பாவம் செஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று அதுல வந்து நான் நீராடுவதால என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவிட முடியுமா? ரெண்டாவது வந்து ஒரு நாள் ஒரு இடத்துக்கு சென்று என்னால அது கழுவிட முடியும் அப்படின்னா நான் வந்து இந்த வாழ்நாள் முழுக்க பாவம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கிடைச்ச மாதிரி தானே? இது வந்து என்னுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து.
நீங்க யாரையாவது கொலை செஞ்சிட்டீங்க, அந்த கத்திய வந்து கழுவிடுறீங்க, அப்போ நீங்க செஞ்ச தவறு சரியாயிடுச்சுன்னு அர்த்தமா?
இல்ல, நிச்சயமா இல்ல.
இல்ல இல்லையா, நான் அந்த தவறு செஞ்சிருக்கேன். இந்த கத்தி வந்து ஒரு கருவிதான் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால கத்தியில இருக்கிற கரைய கழுவிடுறதுனால நான் செய்த தவறை, பாவத்தை நான் கழுவிட்டேன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரிதான் நான் என்பது ஆத்மா, ஆத்மா இந்த உடல் மூலமாக இந்த கைகளை பயன்படுத்தி தவறு செஞ்சிருக்கு. சோ இந்த உடலை கழுவுவதனால் இப்ப கத்திய நாம கழுவுறோம் அப்படின்னா கையில இருக்கிற ரத்தக்கரையும் கழுவிட முடியும் இல்லையா. சோ என்னுடைய கைகளும் ஒரு கருவிதான், இந்த உடலும் ஒரு கருவிதான். நான் ஆத்மா, இந்த உடலை பயன்படுத்தி பலவிதமான பாவங்களை செய்து விட்டேன், பலரை துக்கப்படுத்தி விட்டேன். சோ தண்டனை என்பது ஆத்மாவுக்கு தான், உடலுக்கு கிடையாது. இப்போ நாம பாவங்களை கழுவணும், பாவங்களை தீர்க்க வேண்டும் அப்படின்னு தீர்த்தஸ்தலங்களுக்கு போறோம். அது ஒரு நல்ல பாவம் தான், ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா தவறு செஞ்சிட்டோம், அதை நான் சரியாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு தான் நாம அங்க போறோம். புனித நீர் கூட உடலை தான் சுத்தப்படுத்தும், அதுதான் நாம டெய்லி வீட்டுல கூட செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் என்னுடைய மனதில் இருக்கிற அந்த அழுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து விலகணும். நம்முடைய எண்ணங்களில் மாற்றம் வர வேண்டும், நம்முடைய உணர்வுகளில் மாற்றம் வர வேண்டும், என்னுடைய குணங்கள்ல மாற்றங்கள் என்பது ஏற்படணும். அதற்கான முயற்சியை செய்யும் பொழுதுதான் அது உண்மையான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
இப்போ இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நம்ம போனா நல்லது நடக்கும், முக்கியமா வந்து நம்ம செய்த பாவங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கும், அவங்க வந்து அந்த விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு நம்பிக்கையா அவங்க நம்பும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு பலன் கண்டிப்பா இருக்குமா இருக்காதா?
இப்ப நான் கோவப்படுறேன், நான் கோவப்பட்டதுனால அதன் மூலமாக நான் பல பேரை வந்து நோக்கடிச்சிருக்கேன், பல பேருக்கு நான் துக்கம் கொடுத்திருக்கேன் அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக நான் கோவிலுக்கு போறேன் இல்ல தீர்த்தஸ்தலங்களுக்கு போறேன். அங்க போயிட்டு என்னுடைய பாவங்களுக்காக நானே வருந்தி எல்லாமே செய்யறேன், அங்க இருக்கிற அந்த புனித நீர்ல நான் நீராடுறேன், திரும்பி வந்துடுறேன். அப்பனா உண்மையாகவே எனக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கணும்னா, இனிமேல் நான் கோவப்படக்கூடாது, இனிமேல் நான் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, அதுதானே நடக்கணும். ஆனா அப்படி இருக்கிறதுல நம்முடைய வாழ்க்கை திரும்பவும் பழையபடிதான் இருக்கு. அப்போ அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் இதை செஞ்சிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆனா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தான் எதையெல்லாம் செஞ்சோமோ திரும்பவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸ்ரீ பாபா நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட முயற்சி என்றால் என்ன, நான் ஒன்றை தவறாக செய்து விட்டேன், திரும்பவும் அது நடக்க கூடாது, அதற்கு பேர் தான் முயற்சி. நாம அதுல கவனம் வச்சு நாம நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே செய்யணும்.
தெளிவா நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துகிட்டு எல்லாருக்குமே வந்து நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்க முடிவடைகிறது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இல்ல இதுக்கு முந்தின நிகழ்ச்சியில உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா அதை நீங்க தாராளமா தொலைபேசி மூலமா எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அல்லது எங்களோட இமெயில் முகவரிக்கு கூட ஒரு இமெயில் அனுப்பலாம். இன்று விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. ஐ லவ் யூ சோ சோ. ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி